வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய நமது புதுகை பண்பலையின் சிறப்பு நிகழ்ச்சியில சென்னை எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் சூழலியல் தொழில்நுட்பம் முதுநிலை விஞ்ஞானி திரு முனைவர் ஆர் கோபிநாத் அவர்களிடம் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் குறித்து பகுதி 1 தொடர்ச்சியை தற்போது நமது புதுகை பண்பலையில் கேட்கலாம்.
வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஊட்டச்சத்து சார்ந்து செய்யும் பணிகளை பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார்.
சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஊட்டச்சத்து சார்ந்த பணிகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, உங்களுக்கு உணவு மூலமாக இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை எப்படியெல்லாம் சரி செய்ய முடியும் அப்படின்றத எங்களோட பிரதானமான ஆராய்ச்சியாக இந்த ஏரியாவில் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோன்னாக்கா, இங்கே நடந்துகிட்டு இருக்க விவசாயத்தை எப்படி வந்து ஊட்டச்சத்து மிகுந்த விவசாயமாக மாற்ற முடியும் அப்படின்றதற்கான ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். இதில் குறிப்பாக என்ன சொல்கிறோன்னாக்கா, எந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்கிறோமோ அந்த பகுதிகளில் இருக்கிற கலாச்சாரம் வாழ்வு முறைகள் தொடர்பான விவசாயம் எப்படி இருக்குது, அவங்க கலாச்சாரத்தையும் உணவு முறைகளையும் ஒட்டிய ஊட்டச்சத்து மிகுந்த வேளாண்மையாக அதை எப்படி மாற்றுவது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக எடுத்துக்கலாமே, இப்போ நாங்கள் வந்து ஒரிசாவில் வேலை பார்க்குறோம். ஒரிசாவில் கொரப்புட்டு மாவட்டத்தில் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம். கொரப்புட்டு மாவட்டம் என்பது அகில இந்திய அளவில் பின்தங்கிய ஒரு மாவட்டம். அங்கே வந்து மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம விசாகப்பட்டினத்துக்கு மேலே இருக்கும், விசாகப்பட்டினத்துலேருந்து போகும்போது விளைய நகரம் தாண்டினோன்னா அது இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் வந்து மலைவாழ் மக்கள், அவங்களுக்கான உணவு முறைகள் இருக்குது. அப்போ அங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற விவசாயத்தை நாங்கள் படிக்கும் பொழுது என்ன தெரியுதுனாக்கா, அவங்க வந்து நெல் பயிர் பண்ணுறாங்க, லோ லேண்டுன்னு சொல்லுவாங்க கீழ் நிறத்தில். மேலே வந்து காட்டுப்பகுதிகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க வந்து சில சிறுதானியங்கள் பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் கேஷ் கிராப், அதாவது பணப்பயிர்களுக்கு அவங்க மாறினாங்க. அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த சிறுதானியத்தையே உற்பத்தியை பெருக்கும் விதமாக லாபகரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பணப்பயிர்களுக்கு போக வேண்டியதில்லை, அந்த சிறுதானிய பயிர்களே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மூலமாக அந்த சிறுதானியம் அவர்களது உணவு தட்டிற்கு வருவதை நம்ம உறுதி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுதானியத்தை பயிர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அரிசியாக மாற்றி சாப்பிட்றதா மாற்றுறதுக்கான வழிமுறைகளை அந்த மக்களுக்கு நம்ம சொல்லித்தரது மூலமாக அவங்க வந்து அந்த பயிர்கள்லேருந்து வெளியில் போகிறத தடுக்கிறோம். மேலும் அங்கே இருக்கிற மக்கள் நிறையா பருப்பு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓவர் த பீரியட் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது. அப்போது அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த பருப்புகள் தொடர்ந்து கிடைப்பதற்கு அந்த ஏரியாக்களில் என்னென்ன மாதிரியான, அவங்க நெல்லுக்குள்ளார என்ன ஊடு பயிர் பண்ணலாம், ராகிக்குள்ளார என்ன ஊடு பயிர் பண்ணலாம், அவங்க வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க மலைவாழ் மக்கள் எப்பொழுதுமே வீட்டு தோட்டம் வச்சுருப்பாங்க. அதிலேயே அந்த பகுதிகளில் பப்பாளி கிடைக்கிறதுக்கு என்ன முக்கியம், இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா பப்பாளி மரம் இருக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க, கொண்டு போய் கொராப்புட் சந்தையில் விற்றுருவாங்க. அந்த பப்பாளியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி உங்கள் வீட்டில் விளையிறத உங்கள் தட்டுக்கு கொண்டு வரதை உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரியான இப்போ ஆராய்ச்சிகள் நாங்கள் கொராப்புட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மகாராஷ்டிராவில் இருக்க வார்தா விதர்பா ரீஜன், விதர்பா ரீஜன் என்பது வந்து விவசாயிகள் தற்கொலைகள் நிறைந்த ஒரு பகுதி, அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வார்த்தையில் சொல்ல போனாக்கா சோயா நிறையா பயிர் பண்ணுவாங்க, சோயாவை சாப்பிட மாட்டாங்க. சோயாவோட ஊட்டச்சத்து முக்கியத்துவத்தை சொல்லி அந்த சோயாவை அந்த மக்கள் சாப்பிட வைக்கிறதுல நாங்கள் உறுதி செய்கிறோம். இதே போன்ற விஷயத்தை வயநாடு மாவட்டத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் உங்கள் புதுக்கோட்டையிலேயே நாங்கள் வந்து இழுப்பூர் பக்கத்தில் வந்து உங்களுடைய சானிடேஷனோட முக்கியத்துவத்தை சொல்லி நாங்கள் வந்து, ஏன்னா ஊட்டச்சத்து அப்படின்பது உணவு மட்டும் இல்லாமல் உணவு அல்லாத விஷயங்கள்னு இருக்குது. சுகாதாரமான குடிநீர், சுத்தமான கழிப்பறை, அது ரெண்டும் முக்கியமான நான் ஃபுட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் முக்கியமானது. அதை உறுதி செய்யும் விதமாக நாங்கள் வந்து இழுப்பூர் பகுதிகளில் ஒர்க் பண்ணோம். அப்போது ஊட்டச்சத்து அப்படின்னு நாங்கள் பார்க்குறது வந்து ஏதோ ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் பார்க்கல. அதை விளைவிச்சு அதை உற்பத்தி செஞ்சு நேராக உங்களுக்கு தட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு அதோடய முக்கியத்துவத்தை சொல்லி சாப்பிட்றத உறுதி செய்கிறோம். ரெண்டாவது, சாப்பாடு மட்டும் இல்லாமல் நான் ஃபுட் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறேன், சானிடேஷன், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், கழிப்பறை, சுத்தமான கழிப்பறை, சுகாதாரமான குடிநீர், அதை பெறுவதற்கும் அரசாங்க அந்தந்த பகுதி அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றோம்.
ரொம்ப சிறப்பாக ஊடுபயிர் பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வு பற்றியும் ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். ஊட்டச்சத்து சார்ந்து மனிதனுக்கு ஏற்படுற குறைபாடுகளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
பொதுவாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து நம்ம ஒன்று ரொம்ப டீப்பாலாம் ரிசர்ச் பண்ண வேண்டாம். ரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாடு நல்லா வருது. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பசங்க சோகையாக குட்டையாக இருப்பாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு நல்லா வருது. கண் பார்வை போயிருது இல்லை, கண்ணுக்கு கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோமா, முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணா ஆப்ரேஷன் வந்து 60 வயசுக்கு மேலே தான் நடக்கும். இன்னைக்கு 50 வயசு இன்னமே 40 வயசுக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்கேன். அது தொடர்ந்து நீங்கள் வந்து கீரை வகைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா கண்ணை வந்து நம்ம வந்து கண்ணோட பார்வை உறுதி செய்ய முடியும். கண்ணுக்கான வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்பொழுதுமே கண்ணுக்கான வேலை இருந்தது, இப்போ நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது இருக்குது. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து கீரை வகைகள் சாப்பிடும்போது செய்யலாம். முட்டை, சுகாதாரமான முட்டை சாப்பிட்ணும், அது மூலமாக செய்யலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால டைரெக்டாக வர்றது சொல்கிறோம். முடி எடுத்துக்கங்க, தலையில் இருக்க முடி கொட்டி போயிடுது சில பேர்த்துக்கு, பரம்பரையிலே இல்லாத இதாக கொட்டு போகும்போது அது என்ன ஆகுது, அது வந்து உங்களுக்கு வந்து அதற்கான ஊட்டச்சத்து இல்லை. இன்னொன்று இருக்கே, சக்கரை வியாதி. நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்கள்கிட்ட, டயபெட்டிஸ் எதனால் வருது, ஒரு பேலன்ஸ்டு டயட் இல்லாதனால தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. நான் சொன்ன மாதிரி நாக்குக்கு காரமும் இனிப்பும் மட்டும்தான் தெரியுது, வேறு எது தெரிய மாட்டேன்றது. உவர்ப்புனா என்னன்னு தெரிய மாட்டேன்றது. எதற்கு வாழைப்பூ சேர்த்துக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேன். எங்கேயும் போக வேண்டியது இல்லை. உவர்ப்புனாக்க நீங்கள் வந்து உடனே பழங்கள்னு சொன்னோடனே நீங்கள் வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ், அப்போது ஆப்பிள் அப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்கள் நம்ம சாப்பிட்றத உறுதி பண்ணணும். அது இல்லாததுனால தான் சக்கரை வியாதிக்கான பரம்பரையில் இல்லாத புதுசாக சக்கரை வியாதி வருது, நம்மளுக்கு வந்து ரத்த கொழுப்பு அதிகமாயிருது அப்படின்னாக்க இது மூலமாக தான் வருது. பெருசாக நான் என்னோட இது எனக்கா பெருசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. ஊட்டச்சத்து குறைபாடுனால என்ன நோய் வருதுன்ட்டு கண்ணுக்கு தெரிகிற நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க நோய்களே இதனால தான் வருது.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, அதை எப்படி அவர் ஈஸியாக நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத எப்படி அப்சர்வ் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நம்மள்ட்ட எப்படி இருக்குன்றது சாமானிய மக்கள் கண்டறியலனாக்கா சோகையாக இருக்கும் புள்ள, அதே பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பையன் எப்படி இருக்கணும், பையனோ பொண்ணோ எப்படி இருக்கணும், ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பலூன் மாதிரி வீங்கியிருக்கும், கண் அப்படியே உள்ளே போயிருக்கும். இதெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடுனால உள்ள குழந்தைகள் இருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ICDS சென்டர்ஸில் ரொம்ப சிறப்பாக ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேண்டமிக்னால உங்களுக்கு அது இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே இருக்கிற ICDS ஆயாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம பேசணுன்னாலே இந்த ஏரியாவில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்றத வந்து ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் அது எந்தோ ICDS பால்வாடி அப்படின்றது மதிய உணவு போடுற இடம் கிடையாது, அது வந்து ஊட்டச்சத்து தொடர்பான எல்லா இதையும் சொல்கிற இடம் அது. அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசுறது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்பவே ஈஸியாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க சார். இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள் எல்லாருமே இந்த ஊட்டச்சத்து குறைபாடை வந்து எப்படி கையாள்றது, அதனுடைய வழிமுறைகளை சொல்லுங்க சார்.
ஒன்றே ஒன்று தாங்க, ஊட்டச்சத்து பிரச்சனை என்பது ஒரு நாளில் தீர்வு கொடுக்க முடியாது. அதற்கு நம்ம தொடர்ந்து அது மேலே செயல்படணும். அதற்கான முக்கியமான கருவி நம்மள்கிட்ட இருக்கிறது நம்மளோட உணவு பழக்க வழக்கம். நாம் சாப்பிட்ற தினந்தோறும் நாம் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாட்டில் என்னென்ன மாதிரியான நம்ம பொருளாதாரத்திற்கு ஏற்ற மாற்றங்களை செய்ய முடியும். காலையிலையும் சாயந்தரம் டீயோட வடை சாப்பிட்றோமா, வடையை நிறுத்திட்டு ஏதாவது பருப்பு வகைகள் இதை பண்ணி வேக வச்சு சாப்பிட்லாம். வடை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பிட்றதோட அளவை குறைச்சிங்க, மாசுக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்லாம், நாக்கு விடாது, பழக்கப்பட்டுட்டோம். அந்த மாதிரி டெய்லி காலையில் இட்லி, மதியம் சாப்பாடு, நைட்டு இட்லி, அரிசியே வந்துக்கிட்டு இருக்கு. அரிசியோட அளவை குறைச்சி பருப்பு காய்கறியோட அளவை அதிகரிச்சுக்கலாம். முக்கியமாக என்னென்னா ரொட்டேஷன் இருக்கணும். ஈவன் எண்ணெயில் கூட என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரே எண்ணெயை உபயோகப்படுத்தக்கூடாது, எண்ணெய் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்படி மாற்றி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எல்லா வகையான காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்றத எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம தட்டில் இருக்கிற காய்கறி பருப்பு வந்து அங்கே அரிசியோ கோதுமையோ அதுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கிறது பெட்டர். குழம்பு நிறையா ஊற்றிங்க, குழம்புல இருக்க காய் நிறையா சாப்பிடுங்க, அது மூலமாக அரிசியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அரிசி ரொம்ப முக்கியம், சத்து நம்மளுக்கு வேணும், நம்ம அதுதான் கூடாதுன்னு சொல்லலை, பட் அளவு அந்த அளவுக்கு ஏனைய பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கணும். ஊட்டச்சத்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து குறைக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிட்டு அதுக்கு தகுந்தமாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை எடுத்துக்கலாமே, முட்டை எடுத்துக்கலாம். நம்ம கோழி நம்மளாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது தானே, கோழி எடுத்துக்கலாம். யாராக இருக்க மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ அவங்க தவிர மற்ற எல்லாரும் வந்து நீங்கள் வந்து கறி சாப்பிட்லாம். அது எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம். டெய்லி நம்ம சாப்பிட்றதுல வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா வெவ்வேறு காய்கறிகளை ஒன்று சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லது. கீரை இருக்கணும், கிழங்கு இருக்கணும், பச்சை காய்கறிகள் இருக்கணும், பருப்பு இருக்கணும், நம்ம தட்டில் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ஃபுட் பேஸ்ட் அப்ரோச் தான் இதுக்கு முக்கியமானது. அது மாதிரி சுகாதாரமான குடிநீர் நம்ம குடிக்கணும். கழிப்பறைகளில் இப்போது நம்ம சுத்தமாக இது வச்சுருக்கிறது மூலமாக அது வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இன்னும் சொல்லவா ஆராய்ச்சி சுத்தமான கழிப்பறை இல்லைனாக்கா கழிப்பிடம் இல்லைன்னா அந்த பகுதி மக்களோட ஊட்டச்சத்து பாதிக்கப்படுதான்னு சொல்லிட்டு ஒரிசாவில் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. டீன்ஸ் ஃபியர்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஆராய்ச்சியில் முக்கியமான ஒரு முன்னோடியானவங்க. கரெக்டாக என்ன அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சானிடேஷன்னால் உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இப்போ ப்ராப்பர் சானிடேஷன் இல்லாட்டினாக்கா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு தூரம் அது முக்கியமானது, அதுதான் நம்ம சொல்ல வர்றது. சுகாதாரமான கழிப்பிடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறது.
உணவே மருந்து அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே அழகாக நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அதாவது ஊட்டச்சத்து பட்டியலில் என்னென்னலாம் இடம்பெறலாம், அது சாமானிய மக்களுக்கு எந்த வகையில் சாத்தியமாகும், அதை பற்றி சொல்லுங்க சார்.
அதாவதுமா நான் உங்கள்கிட்ட நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னாக்கா நம்ம வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிட்ணுன்றதை ICMR இந்தியன் கவுன்சில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எவ்வளோ சாப்பிட்ணும், குழந்தைங்க பெற்றவங்க எவ்வளோ சாப்பிட்ணும், அதாவது எல்லாத்துக்கும் சமமாக நம்ம சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு மனித உழைப்பு அதிகமாக இருக்கும், சில பேர் மனித உழைப்பு கம்மியாக பண்ணுறவங்க. இதுக்கெல்லாம் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. அதை ஒரு பேஸாக நம்ம வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் நம்ம புதுக்கோட்டை நகரத்தில் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுவண்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து உடல் உழைப்பு நிறையா பண்ணுவாங்க, அவங்களுக்கு சக்தி நிறையா தேவைப்படுது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உடல் சக்தியை ரொம்ப செலவு பண்ணுறது கிடையாது, நீங்களோ நானோ. அப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகவும் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதையும் எடுத்துட்டோம்னாக்கா, ஏன்னா உடம்பு வந்து சக்தியை வெளியில் செலவு பண்ணாததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றிக்கலாம். ஸோ எந்தெந்த ஒவ்வொரு தனி மனிதரும் என்ன மாதிரியான சூழலில் அவங்க இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து என்ன மாதிரி உணவு எடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ரொம்ப காசு செலவு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற ICDS சென்டர்லேயோ பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ நம்ம கேட்டோம்னாலே அதற்கான நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நாங்கள் இன்சீஸ் பண்ண வருமே. ICDSன்றது வந்து சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, கர்ப்பிணி பெண்களுக்கு, வளரிளம் பெண்கள் அங்கே எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் ICDS சென்டர் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான சேவைகள் ஆட்டிட்டு வருது. அங்கே போகிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த.
நாம சாப்பிடுற உணவு எவ்வளவு செலவாகுதோ அதற்கு ஏற்றாற் போலதான் நாம அடுத்த உணவு எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாம அதுக்குண்டான தகவல்களையும் நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி என்னன்னா ஊட்டச்சத்து பூங்கா அல்லது தோட்டம், அதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள்.
இந்த ஊட்டச்சத்து தோட்டம் நியூட்ரி கார்டன் சொல்லுவாங்க, அதாவது கிச்சன் கார்டன், ஹோம்ஸ்டெட் கார்டன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்றது வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டத்தையே ஊட்டச்சத்து தோட்டமாக மாற்றுறது, அது நீங்கள் ஒன்றும் போய் இப்போது டிசைன்லாம் மாற்ற வேண்டியது கிடையாது. விதை வாங்குகிறோம்ல, விதை வாங்கும்போது என்ன பண்ணுவோம், ஏ கீரை போடலாம்யா அப்படிம்போம். சரி கீரை போடலாம், ரெண்டு கத்திரி போடலாம், முருங்கை அங்கே இருக்குது அப்படின்றதையே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். கீரை போடுவோம், கத்திரி போடுவோம், 10 கத்திரி செடிக்கு பதிலாக 5 கத்திரி செடி, 5 வெண்டை செடி போடுவோம். ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது பருப்பு வருமா, மொச்சை போடுங்க 2, அந்த இடத்துல ஒரு முருங்கை வர்றதா உறுதி செய்யுங்க, ஒரு கொய்யா மரம் வைங்க, ஒரு பப்பாளி வைங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த பப்பாளி கிடைக்குது, முக்கியமாக அதுலேருந்து வர்றதை நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. எங்களுடைய ஆய்வுகள் மூலமாக அதிகபட்சமாக 1 வருஷத்துக்கு 8 மாதம்தான் வீட்டு தோட்டம் செயல்பட முடியும். ஆனால் அந்த பப்பாளி முருங்கையெல்லாம் எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்று, வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வீட்டு தோட்டத்து மூலமாக கொண்டு வர முடியாது, 2 சென்ட் நீங்கள் போடலாம். என்ன ஆகுதுன்னா நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும்போது அது இல்லாத பட்சத்துலேயும் அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம சந்தையில் போய் வாங்குவோம். நேரடியாக வீட்டு தோட்டத்துலேருந்து காய் வருது. ரெண்டாவது, அது பழக்கமானதுக்கப்புறம் அதை நோக்கிய உணவு பழக்கத்தை தான் நம்ம வந்து சந்தையில் போய் வாங்கும்போதும் பார்ப்போம். மொச்சை வீட்டில் இல்லையா, அந்த இது விளையலை, அது சம்மந்தமாக வேறு ஏதாவது பீன்ஸ் இருக்கா இது இருக்கா, பச்சை பட்டாணி இருக்கா, அது கொஞ்சம் எடுத்து போடுவோம். நம்ம அப்படி தானே சமைக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கத்திரி வெண்டல்ல வீட்டில் இல்லை, வேறு ஏதாவது கத்திரி வெண்டை பீ இது இருக்கா, அவரைக்காய் இருக்கா, அந்த மாதிரி எடுத்து டெய்லி நம்ம அதை சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போது வீட்டு தோட்டம் என்பது நம்மளுடைய உணவு தட்டில் வந்து பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்துது. எப்படின்னா, அந்த வீட்டு தோட்டம் என்று சொல்லப்படுகின்ற அது ஒரு ஊட்டச்சத்து தோட்டமாக மாறும் பொழுது நேரடியாக அதுலேருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லை, அது மூலமாக நம்மளோட பழக்க வழக்கத்தையே மாற்றுது, உணவு பழக்க வழக்கத்தையே மாற்றுது. அது மூலமாகவும் சந்தையில் அதோட தாக்கத்தை உண்டு பண்ணுது. அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், சின்ன பசங்க, இன்றைக்கி சின்ன பசங்களை நான் பார்க்குறேன், பசங்களுக்கு வந்து காய்கறினாலே உருளைக்கிழங்கு மட்டும்தான், இல்லாட்டி ஜங்க் ஃபுட்டு அவங்களையெல்லாம். அதனால தான் அரசாங்கம் வந்து பள்ளிகளில் வந்து ஊட்டச்சத்து தோட்டங்கள் நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்களுக்கு அந்த ஹேபிட் கொண்டு வரணும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எப்படி நடந்துச்சுன்னு. இதை வந்து நாங்கள் வந்து இப்போது 1990களிலே நாங்கள் வந்து கோரப்புட் மாவட்டத்தில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அதற்கப்புறம் பீகார் மாநில அரசும் மத்திய அரசு யூனிசெஃப் இவங்க மூணு பேர் சேர்ந்து பூர்ணியான்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பீகாரே கொஞ்சம் ஊட்டச்சத்தில் பின்தங்கிய மாநிலம், அந்த மாநிலத்தில் ஊட்டச்சத்தில் பின்தங்கிய பூர்ணியான்ற ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 100 பள்ளிகளை எடுத்து அங்கே வந்து இந்த ஊட்டச்சத்து தோட்டத்தை போட்டாங்க. அங்கே இருக்கிற பூசால இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், இது வேளாண் பல்கலைக்கழகம், அவங்களும் சேர்ந்து அங்கே தோட்டங்களை போட்டாங்க. 2 சென்ட் தோட்டம் எல்லா இடத்துலையும் போட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்து குழந்தைகளை விட்டு வளர்க்க சொன்னாங்க. ஒவ்வொரு செடிக்கும் வந்து காய்கறிக்கும் வந்து இது இந்த காய், இது வந்து இந்த வகையான ஊட்டச்சத்தை கொடுக்குதுன்னு அந்த நியூட்ரிஷன் லிட்ரஸின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊட்டச்சத்து கல்வியையும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போது அந்த பையனோ பொண்ணோ அதை வளர்க்குறாங்க செடியை, இது வெண்டைக்காய், இது இந்த விட்டமினை கொடுக்குது அப்படின்றத படிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து திருப்பி அவங்க சமைக்கிற மதிய உணவுலேயே போடுறாங்க. அப்போது என்ன அவங்களோட, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் முடிஞ்ச அவங்களோட ஆய்வுகளில் என்ன சொல்லுதுனாக்கா, பசங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றிய கல்வியும் அதிகரிச்சிருக்கு. அவங்களே அந்த காய்கறிகளை பயிர் பண்ணுறதுனால அவங்க அந்த காய்கறிகளை சாப்பிட்ற அளவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெருமளவில் ஓவர் த பீரியட் என்ன கொடுக்கும்னாக்கா, அதோட கன்சம்ஷன் அதிகரிக்கிறது மட்டும் கிடையாது, ஊட்டச்சத்துலேயும் பெருமளவில் மாற்றங்களை கொண்டு வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிகள்லையுமே நீங்கள் வந்து ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இப்போ பெரிய அளவில் முயற்சியில் வருது. அதனால் இந்த ஊட்டச்சத்து தோட்டம் என்பது உங்களுடைய பாக்கெட்லேருந்து பணத்தை நிறையா எடுக்காமல் உங்கள் உணவு பிளேட்டை வந்து நிறையா கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான ஒரு பெரிய டூல் இது.
கண்டிப்பாங்க சார், இயற்கையோடு இணைந்து எவ்வளவு அழகாக நம்ம வாழ்கிறோம், இதில் மாணவர்களுக்கிடையில் உள்ள பங்கு ரொம்பவே அழகாக நம்ம மக்கள்கிட்ட, நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் MDG மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் வந்து 2015 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க, 2030 வந்து இதே மாதிரியான ஒரு 16 குறிக்கோள்களை வச்சு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG அப்படின்றதான் இப்போ மாற்றிருக்காங்க. MDGன்றது அது இப்போ 2015 வரைக்கும், SDG அது. SDGல ரெண்டாவது கோல் என்னன்னாக்கா ஜீரோ ஹங்கர்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து பட்டினியை ஒழிப்பது அப்படின்றது வந்து பசியை ஒழிப்பது கிடையாது, பசிக்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் இருக்குது. பசி என்பது உங்களுக்கு வந்து பசிக்குது எதையோ சாப்பிட்டு வயிற்றுறுப்புறது பசி, பட்டினி என்பது ஹங்கர் அப்படின்றத வந்து பட்டினின்னு தான் சொல்கிறாங்க, தமிழ் படுத்துகிறாங்க. அது வந்து பசியை போக்குவது மட்டும் கிடையாது, ஊட்டச்சத்து மிகுந்த உணவை உட்கொண்டது மூலமாக உங்களுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை முழுமையாக தருவது, அதை உறுதி செய்யும் விதமாக இந்த மாதிரி பட்டினி இல்லாத உலகை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த SDG 2030 குறிக்கோள். அது உள்ளர பார்த்தீங்கன்னாக்கா குட்டைத்தன்மையை வந்து பாதியாக குறைக்கணும், உங்களுக்கு நிறையா இது வச்சுருக்காங்க, ஒரு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் வரணும், அதாவது வேளாண் உற்பத்தியை உறுதி செய்யணும், அது வந்து நிறைத்த நீடித்த வளங்குன்றா வேளாண்மையை உறுதி செய்யணும், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த SDG வந்து உங்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் வந்தது மூலமாக, கொரோனா வந்தது மூலமாக இந்த குறிக்கோளை அடைய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே நான் சொன்னது மாதிரி நிறைய அரசாங்க நலத்திட்டங்கள் பெருமளவில் பாதிப்படைஞ்சிருக்கு, மக்களுடைய வாங்கும் தன்மை வந்து பெருமளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. இருந்தாலும் இதில் கூறப்பட்டிருக்கின்ற குறிக்கோள்களை எட்டும் விதமாக நம்ம வந்து தொடர்ந்து செயல்படுறோம். இதை ஒட்டிய அகில உலக அளவில் இருக்கிற SDG 2030 ஒட்டிய இந்திய அளவில் நீங்கள் வந்து குறிக்கோள்களை செட் பண்ணியிருக்காங்க, மாநில அளவில் குறிக்கோள்களை, அதாவது இண்டிகேட்டர்ஸ், குறியீடுகளை செட் பண்ணி அது மூலமாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு 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 நோக்கம், ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, இலக்குன்னு தான் சரியான வார்த்தை. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த மாதிரியான வீட்டு தோட்டம் அதெல்லாம் வந்து முக்கியமான பங்காற்றுகிறது.
ஊட்டச்சத்து உணவுல நம்முடைய இலக்கு என்னென்ன, நம்மளுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு பங்களிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா நம்ம நேயர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார். அரசவை உணவுங்கிறது சாமானிய மக்களுக்கு சாத்தியமா?
நிச்சயம் சாத்தியங்க. கசப்புக்காக நீங்க எங்கேயும் தேட வேண்டாமே, ஊறுப்புக்காக எங்கேயும் தேட வேண்டாமே. டீல சர்க்கரையை கம்மி பண்ணீங்கனாக்கா அதான் ஊறுப்பு. காஃபி சர்க்கரை போடாமல் குடித்தோம்னாக்கா ஊறுப்பு சுவை வருது. இன்னும் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜிஆர்டியில் இருக்கிற ஒரு குக், சீஃப் குக், நாங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு டின்னருக்காக அவர்கிட்ட போய் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஊறுப்பை வந்து நீங்கள் வந்து டீ காஃபிலேயே வந்து சர்க்கரையை எடுத்துட்டீங்கன்னாக்கா கொண்டு வர முடியும், அது ஊறுப்பு சுவை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து பாருங்கள், டெய்லி சாப்பிட்றதுல நீங்கள் என்ன, இந்த வாழைப்பூ, வாழைப்பூவில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கசப்பு போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எதையாவது சேர்த்து விட்ருவீங்க. காஃபியில் இருக்கிற ஊறுப்பு போகிறதுக்காக சர்க்கரையை நிறையா போட்டு அது பாயாசமாக மாற்றிடுவோம் நம்ம. அந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே வந்து வேறு எதையும் சேர்க்காமல் அந்தந்த காய்கறிகளும் மற்ற பொருட்களும் அதனுடைய சுவையிலே இருக்கிற மாதிரி சமைச்சோன்னாலே நீங்கள் வந்து எல்லா சுவையும் உங்களுக்கு கிடச்சிரும், தனியாக போக வேண்டியது அதுதான் முக்கியம்.
அரிசவை உணவு அனைவருக்கும் சாத்தியம்னு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் துவர்ப்போட மகத்துவத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றிங்க சார். அப்புறம் எந்தெந்த நிறங்கள் நம்ம சாப்பிட்ற தட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லுங்க சார்.
எல்லா நிறமும் இருக்கணும், முக்கியமாக மஞ்சள் நிறம் இருக்கணும், பச்சை நிறம் இருக்கணும், பச்சையை உறுதி பண்ணிக்கோங்க, பச்சை காய்கறிகள். வெள்ளை நிறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மஞ்சள் எதுக்கு சொன்னேன்னாக்கா, நீங்கள் பருப்பு வர்றது மூலமாக உங்களுக்கு புரோட்டீன் நிறையா வரும். வெள்ளை வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் உங்களுக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாட்டினாக்கா உங்களுக்கு சக்தி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது இருக்கா, அது இருக்கணும், சமமான அளவில் இருக்கணும். பச்சை மஞ்சள் வெள்ளை இருக்கணும். முடிஞ்சுனாக்கா நீங்கள் வந்து சிகப்புகள் கொண்டு வரலாம் நீங்கள் எல்லாத்தையும். பட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, இந்த நிறம் அந்த நிறம் இல்லை, வானவில் போல் உங்களுடைய உணவு தட்டு இருக்கட்டும், அதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
வானவில் போல நம்ம தட்டு இருந்துச்சுன்னா ரொம்பவே வளமா இருக்கும் அப்படிங்கறத சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்து ஒரு கடைசி கேள்விங்க சார். இந்த கொரோனா காலகட்டத்துல குழந்தைங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல அவங்க என்னென்ன உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய கண்களை பாதுகாத்துக்க முடியும்?
குழந்தைகள் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துன்னா என்னன்ற நம்மளுக்கு அடிப்படையான கல்வி ரொம்ப முக்கியம். அது வந்து பொருளாதார வசதி பாய்த்த குழந்தைகளாக இருக்கட்டும், வசதி குறைந்த குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சாதாரண சேரி பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒபீஸ் குழந்தைகள் இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் வசதி படைத்த குடும்பங்கள் வாழ்கின்ற அடுக்குமாடி குடியிருப்புகளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் நரிஷ்டு, ஊட்டச்சத்து குறைபாடான குழந்தைகள் இருக்கும். இது வந்து ஏதோ உங்களுக்கு ஒபிசிட்டி வந்து எக்கனாமிக்லி வெல்வேஸ்டு செக்ஷனுக்கு தான் போகுது, அண்டர் நரிஷ்மெண்ட் வந்து ஒரு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற குழந்தைகளில் 20% பேர் வந்து ஒபீஸ் குழந்தைகள் அப்படின்றது ஆய்வு சொல்லுது. ஏன்னா சமமான உணவு இல்லை, ஊட்டச்சத்து பற்றியான சரியான கல்வி இல்லை. அதை நீங்கள் கொடுக்கணும். அது இணையதளத்தில் அவங்க கொடுக்கலாம், இணையதளத்தில் போய் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய கேம்ஸ் எல்லாம் போடுறீங்களா இணையதளத்தில், இது ரிலேட்டடான கேம்ஸ் போடுங்க, பசங்க விளையாடட்டும், போய் டெய்லி வந்து பிளேட்டை போடுங்க. பிளேட்டில் டெய்லி கலர்ஃபுல்லான பிளேட்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான காய்கறியை சூஸ் பண்ணணுன்றதை ஆப்ஷன் கொடுங்க, அவன் போய் அதை கிளிக் பண்ணட்டும். அது மூலம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இதை எப்படி கொண்டு போகலான்றதை உன் போஷான் பிஎம் போஷானில் வந்து நிறையா அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் இணையதளத்தை வந்து குழந்தைகளின் ஊட்டச்சத்து மிக்க கல்வியை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அது எல்லா வகையான குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. நீங்கள் வந்து முதல் 1000 நாட்கள் முக்கியம் என்பது போக இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த இணையதளத்தை உபயோகப்படுத்துவோம். இணையதளம் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நம்மளும் வந்து அதை பேச வேண்டியதாக இருக்குது. கலர்ஃபுல்லாக மாத்திரா அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. அது மூலமாக தான் நீங்கள் கொண்டு வர முடியும். பஜ்ஜி வாங்கிட்டு கொடுக்குறதுக்கு போல ஏதாவது கடலையை ஊற வச்சு பாயில் பண்ணி கொடுங்க, இல்லை கடலை வெளியில் கிடச்சாலும் எடுத்து கொடுங்க நீங்கள். அந்த மாதிரி மாற்றலாம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும். சம்திங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன குழந்தைங்களில் நாங்களாம் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கனாங்க, எங்கள் அம்மா வந்து தோசையை குண்டுமணி தோசைன்னு போடுவாங்க, சின்ன சின்ன தோசையாக அது மேலே பருப்பு போட்டு போடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்மளுடைய இருக்குது பேட்டர்னில் இருக்குது அந்த மாதிரி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும்போது குழந்தைகள் அதை ஈஸியாக சாப்பிட்றத நம்ம அதிகப்படுத்தலாம்.
குழந்தைங்க கிட்ட ஊட்டச்சத்தை எப்படி ஆர்வமாக கொண்டு வரது அப்படிங்கிறத ரொம்ப எளிய முறையில் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ இந்த சூழ்நிலையில வாலண்டியர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ற வாலண்டியர்ஸ் என்ன பண்ணணும்னா, போதிய மக்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாகட்டும், அவர்கள் வந்து எந்த ஊடகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, டீ கடையோ இணையதளமோ வேற எந்த பகுதிகளோ வேற ஏதாவது டெக்னாலஜி, என்ன டெக்னாலஜி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அது மூலமாகவே அவர்களுக்கான ஊட்டச்சத்து கல்வியை கொடுக்கறத நம்ம உறுதி செய்யணும். அதுதான் ஒரே வழி. அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற ஊடகங்கள் மூலமாக அவர்களுக்கான ஊட்டச்சத்து கல்வியை கொடுக்கணுமே தவிர, நாங்கள் வந்து ஒரு மோட்லேயே இருக்கோன்றத செய்யாமல் பல்வேறு மோடில் போகும்போது இது நல்ல வசதியாக இருக்கும்.
பல துறைகளில் ஊட்டச்சத்தை எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மேலும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பயன்கள் குறித்தும் பல தகவல்களை வழங்கிய முதுநிலை விஞ்ஞானி திரு ஆர். கோபிநாத் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உடன் உரையாடியவர் நாகஜோதி அவர்கள். தினமும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி நேர்களே.